பூதங்களூர் நன்றாய் இணைநல்லால் போக்கிலம் வரவிலம் என நினைக்கிறோம் என்பது திருப்பள்ளி எழுச்சி. அதனால அது பிறப்பும் இல்லாம இறப்பும் இல்லாமல் இருப்பது. பிறப்பு என்பதுதான் வரவு. இந்த போக்கு வரவு புரிவது எது என்று கேட்டால் உயிர்கள்.
போக்கு வரவு,
இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொழிலாய் வெறி போல என்பது திருப்புகள். அதனால பிறப்பது இறப்பது இந்த போக்கு வரவு இருக்கு. இந்த போக்குவரத்துக்கு அவன் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் இந்த வேலையை அவன் செய்துகிட்டு இருக்கிறான். எந்த வேலைய? போ சொல்றான், வர சொல்றான், போ சொல்றான், வர சொல்றான். யாரு செய்யறா? சாமி. போக சொல்றான், வர சொல்றான். அவை தானே ஆயுர்வேதையில் போக்குவரவு புரியானையும் நீக்கமின்றி நிற்கும் என்ற என்பது சிவஞான முதலன். அவன் என்ன பண்றான்? உயிர்களோடு கலந்திருந்து அதனால உயிர்களை போக்குகிறான். அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் வர வைக்கிறான். போக்கு வரவும் அவன் செய்யறான். அவனுக்கு அது இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புண்ணியம். புணர்வு என்றால் அந்த பொருளிலே அழிந்து விடுவது. இப்ப பணத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அழிந்து இருக்கிறோம். பணம் வேற, நம்ம வேற அப்படிங்கறது மாதிரி. அதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம அழிஞ்சு இருக்கிறான். அவன் வந்த பொருளையும் கலப்போம். அதனால போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புண்ணியம். சிவபெருமான் ஒருவன் தான் புண்ணியன்னு பேர். சுத்த அசல் புண்ணியம், கலப்பு இல்லாத புண்ணியம். இப்ப நம்ம கிட்ட புண்ணியம் இருக்குத? இருக்கு. கலப்படமும் பாவமும் இருக்குது. புண்ணியம் விண்ணுலக ஆளுகின்ற விச்சாதரர்களும் எதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியர் சம்பந்தர். சிவபெருமானுக்கு புண்ணியன்னு வேறு. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே என்பது சித்தியார். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தின் சிவபெருமான் ஒருவன் தான் புண்ணியன் என்பது. அப்புறம் ஆன்மாக்கள் அத்தனையும் புண்ணியமும் பாவமும் கலந்தது. புண்ணியமும் பாவமும் கலந்தது. அதனாலே போக்கும் வரவும் புணர்வுலா புண்ணியனே. காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே. காக்கும் எம் காவலன். காக்கும் காவலன் என்று சொன்னால் உயிர்களாகிய நம்ம என்ன பண்ணுகிறான்? தோற்றுவிக்கிறான். அதில் குறிப்பிட்ட கால வரையிலும் காக்கிறான். அது காத்தல் என்பது ஒரு அழகுபடாத நன்மை. தாயார் கர்ப்பத்தில் இருக்கும்போது காக்கிறான், உடவே இருந்து காக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும்போது உணவு கொடுத்து காக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த சிசுவுக்கு தகுந்தவாறு உணவு கொடுக்கிறான். அன்னமும் தண்ணீரும் கொடுக்கிறான். எங்கே? கர்ப்பத்தில் இருக்கும்போது. இந்த உண்மை தெய்வமானது. இல்லைன்னா அது எப்படி பிழைச்சிருக்கும் உயிர்? அதுக்கு தகுந்தா போல அதுக்கு ஜீப்பு போட்டு அது மூலமா உணவு கொடுக்குறான். புரியுதா? அது தாய்மான சுவாமி சொல்றாரு. தாயர் கர்ப்பத்தோடு அணமும் தண்ணீரும் தந்தருளும் நேயர் உன யாரே நினையார் வரா. இந்த உண்மையை நினைச்சு பார்த்தா நான் எவனாவது நினைக்காம இருக்க முடியுமா? உன்னை தாயர் கர்ப்பத்திற்கும் போது உணவு தண்ணீரும் அன்னமும் கொடுத்தியே. அதனாலே அவன் காப்பது என்பது இப்ப நாம் வந்து வாழ்ந்து கொடுக்குறோமா, அவன் தான் வாழ வச்சிருக்கான். மண்ணகத்தை வந்து வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும்புகளுமா காத்து. இது உயிர்களால உணர முடியாது, சாமான்யமா உணர முடியாது. எல்லாரும் யாரு காக்கறா? காத்தர் கடவுள் யாரு? விஷ்ணு. அவரே அவர் தான் காக்கிறார். காத்தர் கடவுளை யாரு காக்கறா? சௌர்மான் காக்கிறார். காத்தர் கடவுளை சௌர்மான் காக்கிறார். காக்கும் எம் காவலன். காவலன் ஒரு சௌர்மானுக்கு காவலன் என்று பேர். காவலன் அரசனுக்கும் காவலன் பேர். அதனால காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியால ஒளியாக இருக்கிறான், பேருளியாக இருக்கிறான். அதனால இந்த ஊனக்கண்ணாலே காண முடியாத பேருளியாகும். பேருளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாளே என்பது திருத்தாண்டகம். அதனாலே பேருளி பிளம்பாக இருக்கின்ற சுவாமியே காண முடியாது. இப்ப சூரியனை காண முடியாது. சூரியன் சூரியனுடைய ஒளியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சூரியனை பார்க்க முடியலையே. சூரியனை பார்க்க முடியுமா? ஒரு 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 கால் மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது. சூரியனுடைய ஒளியில தானே இருக்கிறான். சூரியன் நமக்கு தெரியறாப்புல தானே போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா கண்ணால பார்க்க முடியுமா? கல்லையே எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? அதனாலே பேரொளி அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன். அந்த சூரியனுடைய ஒளி சிவனுடைய. சூரியன்ல ஒளி இருக்குது பாருமா, வெளிச்சம். அந்த வெளிச்சம் சிவன் கொடுத்தது. அருக்கணில் ஜோதி அமைத்தோம். அருக்கணில அருக்கண்ணா சூரியன், அந்த சூரியன்ல ஒளியை அமைத்து வைத்தோம். காண்பரிய பேரு ஆற்றின்ப வெள்ளன் இன்பமாக இருக்கிறான். அது எவ்வளவுன்னு கேட்டா அளவில்லாது, அளவில்லாத ஆற்றின்ப ஆற்றின்ப ஆற்றிலே வெள்ளம் வருவது போல, ஆற்றிலே வெள்ளம் வருவது போன்ற இன்பத்தை உயிரினுக்கு வழங்கும் ஆற்றின்ப வெள்ளன். அத்தா மிக்க ஐநன்ற தோற்றச்சுடர் அதனாலே அத்தா அத்தா என்று சொன்னால் தந்தையாக இருக்கும். அத்தா என்பது தந்தை உயிர்களுக்கு உண்மையான தந்தையாக இருக்கும். மிக்காய் என்ற தோற்றச்சுடர் மிக்காய் என்றால் அளவுபடாததாய் எல்லாவற்றையும் எல்லா ஒளிகளையும் கடந்து நிற்கின்ற தோற்றச்சுடர் ஒளியாக இருப்பவர். ஒளி என்பது சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அக்னியினுடைய ஒளி, நட்சத்திரங்களுடைய இப்படி எல்லாம் பல ஒளிகள் இருக்குது அல்லவா. இப்படிப்பட்ட ஒளிகள் எல்லாம் தோன்றுகின்ற ஒளியாக இருந்து அந்த ஒளிகளுடைய அளவெல்லாம் கடந்து அப்பால் இருக்கின்றதுனால மிக்காய் நின்ற தோற்றச்சுடர். எல்லா ஒளிகளையும் கடந்து இருப்பவன், எல்லா ஒளிகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பான். அந்த ஒளிகள் எல்லாம் சமானமாகாது. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உருத்தேசத்தன்னார் தோற்றச்சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். அதனால வாக்கினாலே சொல்ல முடியாத நுட்பமாக உணர்வு பொருளாக இருப்பவன். கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் உணர்வு பொருளாக இருக்கிறார். உணர்வு பொருளாக என்றால் கண்ணால காண முடியாமலும் காதால கேட்க முடியாமலும் வாயினால பேச முடியாமலும் உணர்வினாலே உணர்கின்ற நுட்ப பொருளாக இருக்கிறது. அதனால சொல்லாத உணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றது. மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே ஐயால உலகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. உலகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. மாற்றம்னா தோன்றுகிறதா, அப்புறம் நிலைச்சிருக்குதா, அப்புறம் அழிந்து போகிறது. அதற்கு மேலே அதில் வருகின்ற ஜீவர்களும் மற்ற இயற்கைகளும் எல்லாமே மாற்றத்தை உடையது. மாற்றத்தை உடையது வையகம். வையகம் என்றால் உலகம். உலகம் மாறுபாடு மாறுபடுதலை உடையது. மாறுபடுதலை உடையது. நாடு காடாகுது, காடு நாடாகுது, பள்ளம் மேடாகுது, மேடு பள்ளமாகுது, பணக்கார ஏழையாகிறான், ஏழை பணக்காரன் ஆகிறான், உண்டா இல்லையா? அதால இருக்கிறவன் எத்து போறேன். இப்படி எல்லாம் வந்து அதால மாற்றத்தை உடையது வையகம். பல வகையான மாற்றங்களை உடையது. அப்படிப்பட்ட உலகத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் வந்து வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றது. வெவ்வேறே வந்து, வெவ்வேறே வந்து என்றால் ஒருவருக்கு அருள் செய்வது போல இன்னொருவருக்கு அருள் செய்வதில்லை. வெவ்வேறே வெவ்வேறே வருகிறார். வெவ்வேறே வந்து அறிவாம் என்றால் உயிர்கள் ஒரு மாதிரியான பக்குவத்தை உடையதல்ல. ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு வகையான பக்குவத்தை உடையது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கு எப்படி வந்து அருள் பண்ணுகிறார் என்றால் அந்தந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல திருவேடத்தை எடுத்துக்கொண்டு வந்து அருள். உயிர்கள் எப்படிப்பட்ட பக்குவம் உடையதோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அந்த உயிர்களுக்கு அந்த வேளையில எப்படி வேடம் போட்டா அந்த உயிர்களுக்கு நன்மை பண்ண முடியுமோ அந்த மாதிரி திருவேடத்தை எடுத்து. இப்ப வந்திக்கிழவி இருந்தாலே, வந்திக்கிழவி இருந்தாலே அவளுக்கு உதவி பண்ணணும்னா அவளுக்கு உபகாரம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஒட்டனா போனா தான் முடியும். நல்லா விளங்குதாப்ப. வந்திக்கிழவி மண்ணு சுமக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு, அந்த கரை அடைக்க வையக்கரை அடைக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாதுகள். அந்த கிழவிக்கு மான்மொழி சதுர்புஷம் திருநேத்திரம் நீலகண்டத்தோடு அதான ஆதிவியோடு காட்சி கொடுத்தான்னு சொன்னா பொருந்துமா? அவளுக்கு உதவி அந்த வேலைக்கு அவ வேதனை நீங்குமா? மான்மொழி சதுர்புஷம் நீலகண்டத்தோடு உமாதேவியோடு காட்சி கொடுத்தாரு கூடிதேவழிஞ்சூட அப்படின்னு போய் காட்சி கொடுத்த அவ வேதனை நீங்குமா? நினைவா போன கந்த துணியை கட்டிக்கிட்டு தலையில தட்ட வச்சுக்கிட்டு தோல்ல குட்டை போட்டுக்கிட்டு அப்படி போய் அவளுக்கு வேலை செஞ்சாத்தா அவடுற அவஸ்தை அப்போது நீ புரியுத. அது போலவே நாயன்மார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருவருக்கும். இப்ப ஏற்பக நாயனாருடைய பெருமையை வெளியில விளக்க வேணும்னா என்னமா போகணும்? அதனால இந்த மாதிரி ரிஷப வாகனத்துல போனாரு, திருடி ஏத்திரத்தோட போனாரு, சோமாசுகந்தரா போனாரு அப்படின்னா அவருடைய பெருமை வெளியில விளங்காது. பின்ன எப்படி போகணும்? அதற்கு அவர் என்ன கொள்கையை வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன கொள்கையை வச்சிருக்கிறாரோ அந்த கொள்கையை உலகத்துல விளக்கி காட்டி இப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய ஒரு கொள்கையுடைய ஒரு குணமுடையவர் என்று விளக்கி காட்டுவோம். அதுக்காகத்தான் என்னமா போனார், தூர்த்த வேடத்தோடு போனார். அதுக்கு தூர்த்த வேடம், ஏற்ப நாயனார்ட்டு போன வேடத்துக்கு தூர்த்த வேடம், அதாவது காமுக வேடம். இளம் வயசு, நல்ல பளிச்சுன்னு அழகாக போனா, பன்னீர் சத்தாந்தர் சந்தாது முதல்லாம் பூசிக்கிட்டு போனா, அதோட பூதி பூச்சிக்கிட்டோம், அதோட உத்தராச்சம் அடியாராகவும் இருக்கணும், அதோட இந்த அப்படி போய்தான் அவர் என்ன கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும்னு கேட்டார். என்ன பொருள்னார், இந்த மாதிரி மனைவி வேணும்னார். இப்படி காட்டாத்தான் இந்த வேடத்தோட போனாத்தான் அவருக்கு அதை கேட்க முடியும். தடிய உழுந்து போய் மனைவி வேணும்னு கேட்டா பொருத்தமா இருக்குமா, அதுக்கு தகுந்தாப்பில போகும். அதே மாதிரிதான் ஊர் நாயன்மார்களுக்கும் இப்ப இடையான குடிவார நாயனர் விளக்க வேணும்னா அவருடைய பெருமை உலகத்துக்கு அறிவிக்க வேணும்னு என்ன பண்ணணும், நல்ல செல்வத்தோடு இருக்கும் போது, நல்ல செல்வத்தோடு இருக்கும் போது, எல்லாத்துக்கும் வாரி வாரி வணங்கிக்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு ஆளா போய் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தாருன்னா அதுல என்ன பெரிய பதில், அவர் எப்படி நாயன்மார் ஆவார். அவரு பட்டினியா கிடக்கும் போது நடுச்சாமத்துல போய் 11 மணிக்கு எழுப்பி பசு கூட வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னாத்த அவர் போய் நெல்ல வாங்கிட்டு வருவார். அவரவர் பக்குவம், அவரவர் கொள்கை, அவரவருடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல திருவிடத்தை எடுத்துக்கொண்டு வெவ்வேறே வந்து அறிவா, வெவ்வேறே வந்து அறிவா. 100,000 பின்னாடிக்கு திருவள்ள 100,000 ஏருடைய ஈசனி போடிய ஞானமுடையதாக இருக்கிறதோ அந்த உயிர்களுக்கு எந்த வேடத்துல போனா அந்த உயிரினுடைய அந்த அன்பை விளக்க முடியும், உலகத்துல அந்த பெருமையை காட்ட முடியுமோ அந்த வேடத்துல போன வந்து அவர்களை தேற்றுகிறார், அவர்களை தேற்றுகிறார், அவர்களை என்ன பண்ணுகிறார், தேற்றுகிறார். தேற்றுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பெருமையை கொடுத்து அவர்களை பிறக்க விடாமல் செய்வது தேற்றரை, தேற்ற கெடிதே என்று தேறுதல். பாடு தேறிட்டா, நல்லா தேறிட்டேன், முன்ன ரொம்ப இழைச்சு கிடந்தேன், பாடு நல்லா தேறிட்டேன் சொல்றாங்கல்ல, இழைச்சு கிடந்தேன் இப்ப நல்லா ஆடு தேறிக்கிட்டேன். அது வெளி வழக்கத்துல இருந்து சொல்லும் ஆள் நல்லா தேறிட்டேன், இப்ப ஒண்ணும் தேறி இருக்கிறேன், முன்ன தேற மாட்டான்னு வச்சு இப்ப தேறிட்டேன் என்று சொன்னா போல என்றார் போல தேற்றனே தேற்ற தெளிவி என் சிந்தனையும் தெளிவு என்றால் கலக்கமில்லாமல் தெளிவு. இப்ப நமக்கு கலக்கம் இருக்குது, தெளிவு இருக்குது, அந்த பொருள் உள்ள வந்துருச்சுன்னா தெளிஞ்சிடும். தெளிவே என் சிந்தனையில் ஊற்றாரம் உண்ணாரு, என்னுடைய சிந்தனையிலே எப்படி இருக்கிறான்னா அமுதமாக இருக்கிறான், உண்ணுவதற்கு அருமையான அமுதமாக இருக்கிறான், ஊற்றாரம் உண்ணாரம் தீர்ந்து போச்சுன்னு இல்லை. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பலகாரத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்க, என்னாச்சு என்ன ஆகும், தீர்ந்து போகும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, என்ன ஆகும், அந்த அமுதம் உள்ள என்னமா இருக்கா, ஊறிக்கிட்டே இருக்குதான். தொட்டனை தூரும் மணக்கேணி மான் தனக்கு கட்டணை தூரம் அறிவு என்றார் போல ஊறிக்கிட்டே இருக்குதா அமுதம், ஊறிக்கிட்டே இருக்கு, தீர்றதில்லை, திவிட்டுறதும் இல்லை, தீர்றதும் இல்லை, திவிட்டுறதும் ஆறாமுதம் தீராமுதம், ஆறாமுதம் தீராமுதம் உற்றார உன்னார் அமுதே உடையானே. உடையான் என்பது அவனுக்கு ஒரு சிறப்பு பெயர், சிவபெருமானுக்கு உடையான் என்பது ஒரு சிறப்பு பெயர். உடையாள் உண்ட நடுவிற்கும் உடையாள் நடுவு நீருத்தி என்றார் போல அவனுக்கு உடையான் பேரு, அவளுக்கு உடையாள் புருஷம் பிரஞ்சாதி நடுவதுக்கு பேர் நல்ல பேர், உடையான் உடையாள் உடையாள் உண்ட நடுவிற்கு உடையாள், அவளுக்கு உடையாள் பேர். உடையாள் என்றால் எல்லாம் உடையவள், எல்லாம் இவன எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன், எல்லாம் உடையாள், ஒன்று கூட இல்லை என்று சொல்லாதபடி உடையானே. வேற்று இதற்கு மேலே இப்படி சுவாமியினுடைய பெருமை எல்லாம் சொல்லி தன்னை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி சொல்லிக் கொடுக்கிறார்னா இந்த உடம்பு இருக்குது பாரு, உடம்பு தக்கமான உடம்பு, இது மாதிரி உடம்பு எந்த பிராணிக்கும் கிடையாது, மற்ற பிராணிக்கு எல்லாமே நல்ல உடம்பு, மனுஷனுக்கு தான் ஒருத்தனுக்கு தான் பொல்லாத உடம்பு. அறிவுடையவனுக்கு இருக்கானுங்க, வேற மற்ற பிராணிகளுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம்
தூய்மை இந்த பிராணிக்கு கிடையாது.
இது மோசமான ஜென்மம்,
இது மனித ஜென்மம். வேற்று வேறு வேறு வகையான விகாரமுடையதாய் விகாரமுடையதாய் விடக்கு விடக்குன்னா மாமிஷமாய் இருக்கின்ற உடம்பு. வேற்று விகாரம் வெவ்வேறு வகையானது, எலும்பு தசை நீர் ரத்தம் மூளை கொழுப்பு என்னென்னமோ இருக்குது. எலும்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் என்ன சொத்து சொல்லி கொடுக்கட்டுமா, எலும்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் மற்றொரு கொழுப்போடு இருக்கும் விடுதல் எத்தனை தத்துவ சரியாரு. தோல் எலும்பு சீனரம் கீழே குண்டு கோளை குண்டு சூரி குண்டமாயிருந்து வடிவான். அதனாலே இப்படிப்பட்ட உடம்புக்குள்ள என்னால கிடக்க முடியாது சாமி. வேற்று விகார உடப்புடமின் உட்கிடப்பு ஆற்று இந்த உடம்புல இருக்க முடியாது சாமி. நல்லா நினைச்சு பார்த்தா இருக்க முடியுமா? விடைந்தரு பூத்தை மக்களுக்கு உரல் வீரிய நடக்கும் மொய்ப்பா நரம்பு கயிறா திருவாசந்தா மொய்ப்பா நரம்பு கயிறாக மூளை என்பு தோன்போர்த்த குப்பாயமுக்கு சீவார்ந்து ஈ மொய்த்த அழுக்கோடு திரியின் சிறுகுடி மீது சிதைய கூவாய்க்கோ. பரமஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க மனசே வராது. பரமஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னே மனசு. பரமஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க மனசு. பட்டினத்தார் சொன்னார், மானார் விழியை கடந்தேறி வந்தனம் வாழ்வுறும் கோணாகி வந்தென்னை குடியேற்றி விட்டனம் குற்றமில்லை. அவர் பெற்ற பேரை சொல்றார், உலக இன்பங்களை எல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன், எனக்கு ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணி என்னை குடியேற்றி விட்டார், குடி ஏற்றி சீவன் முத்தராயிட்டார் பெற்றிருந்தார்.
மானார் விழியை கடந்தேறி வந்தனன் வாழ்வுறும் கோணாகி வந்தென்னை குடியேற்றி விட்டரன் குற்றமில்லை. போனாலும் வேறு இருந்தாலும் வேறு பொய்யலதான்,
இருந்தாலும் எனக்கு பேருதான் போனாலும் வேறு.
ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே
என்றார் படிவர்கள். அதனாலே வேற்று விதார விடக்கூடம் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ என்று இப்படி சொல்லி அதற்கு மேல் அவருடைய திருநாமத்தை சொல்லி அரணேயோ என்று பரமஞானிகள் இப்படி எப்படியும் பரமஞானிகள் இப்படி இந்த உடம்புல இருப்பதற்கு அவர்கள் அவஸ்தப்பட்டு உடம்புல இருக்க முடியாமல் உடம்புல இந்த உடம்புல தங்கி இருக்க முடியாமல் அவர்கள் வருந்தி அவனுடைய திருநாமத்தை சொல்லி அரணே ஓ என்று ஓலமிட்டு என்றென்று பல வகையாக பல தடவை இப்படி சொல்லி சொல்லி அதற்கு மேல் அவனை போற்றி புகழ்ந்து இருந்து அவர்கள் என்னானார் பொய்கட்டு மையானார். பரமஞானிகள் மற்றும் தொடர்பாட மென்கோல் பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை என்பது திருக்குறள். அதனால் பரமஞானிகள் உடம்புல பெற்றிருக்காரு, உடம்புல பெற்றிருக்காரு பரமஞானிகளுக்கு. அதனாலே அப்படி உடம்பிலே பற்று இல்லாமல் அவர்கள் இருந்து அதற்கு மேலே அவனை அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஐயா என்றும் அரணே என்றும் சிவனே என்று அவனுடைய திருநாமங்களை சொல்லி 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 அதன் மூலமாக அவனை போற்றி செய்து போற்றி என்றால் பூஷை, போற்றி என்றால் பூசை, புகழ்ந்து என்றால் அவனை சரியினாலே புகழ்வது சரியை. போற்றி என்பது கிரிய, புகழ்ச்சி என்பது புகழ்ந்து என்பது சரிய, இருந்து என்பது யோகம், மெய்யானார் என்பது ஞானம். போற்றி என்பது கிரியை, புகழ்ந்து என்பது சரியை, இருந்து என்பது யோகம், பொய்கட்டு மெய்யானார் என்பது ஞானம். சரிய கிரிய யோக ஞானம் இந்த ஒரு வரியில சொன்னார். சரியை கிரியை யோகம் போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யா இப்படி போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் இருந்தார்கள் இருப்பதுதான் யோகம்னு வரும். அதையே சிந்தித்து அப்படிப்பட்ட சரிய கிரிய யோகத்தை செய்து அதன் மூலமாக அதனால பொய்யாகிய உலகப்பற்றை விட்டு மெய்யாகும் மெய்ப்பொருளாகிய உன்னை பற்றி மெய்யாகும். அதான் ஞானம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினைப்பிரவிசாரார். அப்படிப்பட்டவர்கள் மறுபடி இங்கு வரமாட்டார். சாயுச்சம் அதனால இது வந்து சாரூப சாமீப சாரூப சாயுச்சம் அல்லவா அந்த நாலு இதுல வந்து போற்றி என்பதனாலே சாமீபத்தை அடைகிறார்கள், புகழ்வதினாலே சாலோகத்தை அடைகிறார்கள், இருந்து என்பதனாலே சாரூபத்தை பெறுகிறார்கள், பொய்கட்டு மெய்யானார் என்பதனாலே சாயு உச்சயத்தை பெறுகிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான அர்த்தம், ஆழமான அர்த்தம், நீளமான அர்த்தம். இப்படியே போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார் என்பது சரியே இல்லையே யோக ஞானங்களை செய்யும். சரியினாலே சாரூபத்தையும் கிரியினாலே சாமீபத்தையும் யோகத்தினாலே சாரூபத்தையும் ஞானத்தினாலே சாயுச்சியத்தையும் பெறுகிறார். சாயுச்சியம்னா இறைவனுடைய இரண்டரை கலந்துடும், ஒன்றை கலந்து விடும். அப்படிப்பட்ட போற்றி பொழுதிருந்து பொய்கட்டு மெய்யானார். அப்படிப்பட்டவர்கள் மெய்யானார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மறுபடி இங்கு வாராது, மறுபடி திரும்பி இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஜனனத்துக்குள்ளே புகுத மாட்டார், ஒரு பறவையை எடுக்க மாட்டார். வீட்டுக்கு வந்து வினைப்பறவி சாராம, ஏன்னா அவர்கள் வினையெல்லாம் தீர்ந்து போன அப்படின்னாலே பிறக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, நம்மகிட்ட எல்லாம் இருப்பதுனால பிறக்கும். வினை பாக்கி இருந்தா பிறப்புவோம், வினை பாக்கி இருந்தா பிறப்புவோம், வினை சுத்தமா இல்லைன்னா பிறப்பு இல்லை. கணக்கு நேராகி போச்சு, கணக்கு நேராகி போச்சு. வீட்டுக்கு வந்து வினைப்பிறவி, பிறவி எதனால வருகிறது? வினையினால வருது. பிறவி எதனால வருகிறது? வினையினால வருது. வினை எதனால வருது? பிறவியினால வருது. பிறந்துட்டமா சும்மா இருக்க மாட்டோம், அப்ப என்ன கணக்கு? அந்த வினைக்கு பரப்பு உண்டாது, அப்புறம் அந்த பரப்புல வேணை, அப்புறம் அந்த பரப்புல வேணை, அந்த வினைக்கு பரப்பு, அந்த பரப்புக்கு வேணை, அந்த வினைக்கு பரப்பு, இப்படியே மாறி 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 மரத்தால விதையும் விதையினால மரமும் வருவது போல, மரத்தால விதையும் விதையினால மரமும் வருவது போல மாறி மாறி வினையினாலே பிறவியும் பிறவியினாலே வினையும் வருவது. வீட்டுங்க வந்து அதனால வினைப்பிறவின்னு சொல்றார், சேர்த்து வினைப்பிறவி. வினைப்பு வினைப்போகவே ஒரு தேகம் கண்டா என்பது பட்டினத்தார் எதிர்பார்க்கல்லவா, அதனாலே வினையினாலதான் பிறவி வருது. அதனால வினை இல்லாமல் தொலைஞ்சு போகும், முந்தை வினையே வராமல் போகவே, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்படி. அதனால என்ன பண்ணணும்னா வினை உடையிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, அதனால மன வாக்கு காயங்களால தீயதை நினைக்கப்படாது, தீயதை செய்யப்படாது, தீயதை பேசப்படாது. நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். இந்த நல்லதை நினைக்கிறத அவன் அருளாலே நினைக்கிறேன், அவன் அருளாலே பேசுகிறேன், அவன் அருளாலே செய்கிறேன் என்று சொன்னால் வேற நமக்கு இல்லை, வேற நமக்கு இல்லை. தானன்றவன் முன் ஒளித்தூடி தன்னை இழந்தவன் முன் யானன்று சென்றிடும் காசிப்பறான் என்பது குமர ஒரு பாட்டு. அதனால நான் செய்கிறேன் என்றால் வேற நமக்கு, அவன் செய்ய செய்கிறேன் என்று சொன்னால் வினை இல்லாமல். திருவாசகம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேனா அது நல்வினையில கணக்கெடுக்கிறான், நல்வினைதான். நான் சொல்லுகிறேன் என்றால் நல்வினை, அதுக்கு பிறப்பு உண்டாயிருக்க திருவருளாலே சொல்லுகிறேன் அப்படின்னா பிறவி இல்லை. விளங்குதாமா? நல்லா சமைச்சு சாப்பாடு போட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சா வினை வந்துடும், கடவுள் அருளாலே சமைச்சு நல்லபடியா சமைச்சு அப்படின்னா அது வந்து கடவுள் பக்கமா கொடுத்து நமக்கு வினை இல்லை. நான் செய்தேன் என்றால் போச்சு, நான் செய்தேன் என்றால் போச்சு. யாரே செய்தும் யாமலும் நீயன்றில் ஆரே ஏயும் அளவில் பெருமையார் என்பது அப்பர் தேவார். எது செய்தாலும் நல்லது செய்யறோம், அந்த நல்லதையும் சிவன் அருளாலே செய்வோம் என்று தர்ம மன்றமா நாம் பண்ணல, சிவன் அருளால பண்ணும் என்று நினைப்போம், பண்ண வச்சா பண்ணும். அதனால அப்படி பண்ணா வினை இல்லாமல் போயிடும், அதனால பிறவி இல்லாமல் போகும். வீட்டுங்க வந்து வினைப்பிறவி சாராம கள்ள புலக்குரம்பை கட்டணிக்க வல்லானே, கள்ள புலக்குரம்பை கட்டணிக்க வல்லானே. குரம்பேனா கூடு, குரம்பேனா கூடு, இதுல அஞ்சு கள்ளர்கள் இருக்கிறார்கள், அஞ்சு கள்ளர்கள் திருடர்கள், அஞ்சு திருடர்கள். கண்ணு ஒரு திருடேன், மூக்கு ஒரு திருடேன், வாய் ஒரு திருடேன், காது ஒரு திருடேன், உடம்பு ஒரு திருடேன். இது இந்த அஞ்சு திருடர்களும் இந்த வீட்டுல வந்து குடியிருக்கிறாங்க, அதான் ஒரு பெரிய ஆட்சி. ஒவ்வொருத்தனும் வாடகை கொடுக்கறது எல்லாம் திருட்டு போய் புரியுதா? கள்ள புல குரம்பு போய், குரம்ப என்ன கூடுப்பா, குரம்ப என்றால் கூடு. இதுல கள்ள புலன்கள் இருக்கிறார்கள், திருட்டு தொழிலை செய்கின்ற கெட்டிக்காரர்கள் அஞ்சு பேர். ஞானிகளுக்கு இந்த கள்ளப்புலன் எப்படி இருக்குது தெரியுமா? விளக்காக ஒளியாக இருக்கு, கள்ளப்புலன் என்று காளாமணி விளக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஞானிகளுக்கு, இப்ப உடலை பத்தி இப்படி எல்லாம் படிச்சு சொன்னோம்ல, ஞானிகளுக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம், வள்ளர் புறானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ளப்புலம் இந்த பங்காயிருக்கிற தங்கமாயிருந்த உங்களுக்கு
இதே உடம்பு.
உள்ளம் விருங்கோயில் உடம்பு ஆலயம் வெள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாதல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தார் தான் பரமஞானிகள். தெள்ள தெளிந்தார்
தெள்ள தெளிந்தார்க்கு கள்ளப்புலம் இருந்து காளாமணி வழக்கு.
அதனாலே இப்படியாக நமக்கு எப்படி இருக்குதுன்னா திருடர்களாக கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லார். இப்படி கள்ளர்கள் வாழ்கின்ற இந்த குரம்பை இனிமேல் வராமல் அதனுடைய கட்டை அழித்து விடுகிறார். கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லாரே. நல்லிருளி நட்டம் பயின்று ஆடுநாதனே. நல்லிருளி நட்டம் பயின்று ஆடுநாதனே. இருளிலே நாட்டி ஆடமாட்டார். கரண்ட் சொல்லிச்சுக்கோ சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, அக்னியும் இல்ல, நட்சத்திரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யாரு? சிவன். ஒரே ஒரு ஆள் தான். இறுதியான காலந்தனில் இருவரும் தம் உறுதியை நின்றாராய் இறுதிதான் இல்லையா? பரமா இருந்தா விஷ்ணு இருந்தா உலகம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப அருமையான இடம். பரமா இருந்தார்னு வச்சுக்கோங்க உலகம் இருக்கும், படைச்சுக்கிட்டு இருப்பாரு. விஷ்ணு இருந்தார்னு வச்சுக்கோங்க காத்துக்கிட்டு இருப்பாருதா. அப்ப மகாசங்காரங்கிறது இல்ல, மகாசங்கார காலங்கிறது உண்டு. மகாசங்கார காலத்துல பரமாவையும் சங்காரம் பண்ணி விஷ்ணுவையும் சங்காரம் பண்ணி அப்புறம் அவர் ரெண்டு பேரும் போறானா அப்புறம் ஒன்னா இருக்கும் உலகத்துல ஒண்ணு இருக்கிறது. மகாசங்கார காலம் அந்த காலத்துல மறுபடியும் உலகம் உண்டாவதற்காக மறுபடியும் நட்டம் ஆடுவார். நல்லிருளி நட்டம் பயின்று ஆடும், நன்றாக ஆடுகிறான். பயின்று நன்றாக ஆடுகிறான். நல்லிருளில் நட்டம் என்றால் நாட்டியம் நிறுத்தம். அவன் என்ன பண்றான்? ஒரு சாமார்த்தி இந்த சாமி மாத்திரம் கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். கூத்தாடியே நல்லா புரியுதா? கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். அஞ்சு வேலையும் அந்த கூத்தாடியே செய்யறான். கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். நல்லா விளங்குதா? பரமேஸ்வரிக்கு விளங்குதா? கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். ஆ கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான். உலகம் தோன்றதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, உலகம் நிக்கிறதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, அழியறதுக்கா அதுக்கு ஒரு கூத்து, மறுபடியும் உண்டாவதுக்கா அதுக்கு ஒரு கூத்து. கூத்து பல வகை கூத்து. உண்டாவதுக்கு ஒரு கூத்து, நிக்கிறதுக்கு ஒரு கூத்து. அதான் அது அளவில்லாதது. அதனாலதான் அந்த ரணதாசமூர்த்தத்துடைய பெருமை அளவு கூடாது. குழந்ததா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்றால் தலைவன். தில்லையுள் கூத்தனை அப்படி ஆடு நாதனேன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு தில்லைக்கு வந்துட்டார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே அப்படிப்பட்ட சுவாமிதான் தில்லையிலே அடிக்கும். ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், தில்லைக்கு போங்க பார்க்கலாம். இல்ல என்பார் யாரடா என் அப்பா, நான் தில்லையிலே சென்று பாரடான்னு ஒரு தண்டவாணி தேசிக்கு பாடுவார். இல்ல என்பார் யாரடா என் அப்பனை தில்லையிலே சென்று பாரடா. அதனாலே இப்படிப்பட்ட சுவாமி சொன்னேன் அல்லவா, காண்பதற்கு பேரொழி, காண்பதற்கு அரிய பேரொழியாக இருக்கிறான். கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டுள்ளவாரதங்கிறத்தின் நோக்கரிய நோக்காக இருக்கிறான். ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான், சோதியா இருக்கிறான், துண்ணிலா இருக்கிறான் சொன்னல. அவன் எங்கையா இருக்கான தேடிக்கிட்டே வேண்டாம், தில்லைக்கு போங்க. ஒன்று இருந்து நினைவீன்கள், இந்த குணம் இல்லை கன்றிய காலனை காலார் கடிந்த அந்த நடிகவர்க்காய் சென்று தொழுமுறை தில்லை சிற்றமரத்து நட்ட என்று வந்தா என்று எம்பெருமான் வந்து என்றார். அவர் யாரு? அரசனாக இருந்த ஆண்டார் என்பது வரலாறு. அதனால தென்பாண்டி நாட்டு அழகு ஒரு சிந்திய பாண்டி நாட்டை உடையவனே. அல்லல் பிறவி அருத்தன் பிறவியே அறுக்கிறவன். பிறவின்னா அல்லல். அல்லல்னா என்ன புரியுது? துன்பம். அல்லல்னா துன்பம். அல்லல் பூம் வல்வினை பூம். அல்லல் என்றால் துன்பம். அந்த அது எதனால வருதா? பிறவியினாலதான் வருதா? அதனாலதான் அல்லற் பிறவி அறுப்பானே ஓ என்று. அப்படி அப்படிப்பட்ட சுவாமி இப்படி எல்லாம் சொல்லி அவனை மூலமற்றடைத்து உனக்கு அவையும் என்று சொல்லி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி, சொல்லற்கு அறியானை சொல்லி. அவனை சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லித்தானே ஆகணும், வேற என்ன பண்ற, சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு விட்டுட்டு போனா அப்புறம் என்ன ஆகிறது, சொல்லித்தான் ஆகும். சொல்லற்கு அறியானை சொல்லி, சொல்லி அடங்குமா, அடங்காது. உனக்கு திருவருள் கூட்டி வைத்த வரையில உனக்கு அறிவு எட்டிய வரையில சொல்லு, சொல்லற்கு அறியானை சொல்லி. திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டுன்னு பொருளும் சொல்லுவார். அப்படி சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு. இந்த பாட்டு எங்க இருந்து சொன்ன தெரியுமா, திருவடிக்கு கீழே இருந்து சொன்ன, திருவடிக்கு கீழே இருந்து சொன்ன. பரமஞானிகளுக்கு, பரமஞானிகளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறார்னு கேட்டா தலைக்கு மேல நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான், துவாதசாந்தத்துல ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்புறம் தலையில இருக்கிறான், அப்புறம் கண்ணுல இருக்கிறான், அப்புறம் வாக்குல இருக்கிறான், அப்புறம் நெஞ்சில் இருக்கிறான். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கில் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டது நடத்தும். அதனாலே மாணிக்க வாசகர் எங்க இருந்து சொன்னார் தெரியுமா, அந்த குஞ்சித பாதத்துக்கு அடியில் இருந்து சொன்னார், குஞ்சித பாதத்துக்கு அடியில் இருந்து சொன்னார். சொல்லிய சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள், திருவடிக்கு கீழே இருந்து சொல்லிய பாட்டின், இந்த பாட்டின் பொருளை உணர்வு, பொருளை பொருள் சொல்லுவார் அல்ல, பொருளை உணர்ந்து சொல்லுவார். பொருள் சொல்லுவார்கள் நிறைய இருக்கலாம், பொருளை உணர்ந்து சொல்லுவது வேற. அப்படி சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவது சாதாரணமான விஷயம் அல்லவல்லவா, எல்லாராலையும் முடியாது அல்லவா. அதனாலதான் திருவாசகத்தில் பலகாலம் உரையை யாரும் எழுதாம பயந்துகிட்டாங்க, இவரே பயமுறுத்தி விட்டார், மாணிக்க வாசகரே பயமுறுத்தி விட்டார். சொல்லிய பாட்டு பொருளாரு, இந்த பாட்டுக்கு பொருளா இருப்பவன் யாரு, அவனை உணர்ந்து அல்லவா பொருள் சொல்லணும். அவனை உணர்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க, சாமான்யமா இருக்கும். அவங்க உணர்ந்தவங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனாலே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சௌரத்தி. அப்படிப்பட்ட பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுகின்றவர்கள் எங்கே போவார்கள், சிவபுரத்துக்கு போவார்கள், யமபுரத்துக்கு போக மாட்டார்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. அவர்கள் சிவனடி சிவனுடைய திருவடிக்கு கீழே இருப்பார், குஞ்சிதபாத நிழலிலே பல்லோரும் ஏத்தப்படி. இது ஒரு அருமையான வாக்கியம், எப்படி பல்லோரும் ஏத்தப்படிந்து எல்லாரும் அவர்களை ஏத்துவார்கள், அவர்கள் பணிந்து இருப்பார்கள். அப்போதும் அங்க போய் எப்படி இருப்பார்கள், பணிந்து எல்லாரும் அவர்களை பணிந்து ஏத்துவார்கள். இப்படி எல்லாரும் ஏத்த, இப்ப சாதாரணமானவர்களுக்கு எல்லாரும் கும்பிட்டு சக்தியா வச்சு கும்பிட்டு அவன் என்ன பண்ணுவா, அவருக்கு என்ன இருக்கு, பணிவு இருக்கா, நம்ம வாரு எவ்வளவு உண்மையத்தளவு நம்மளை கும்பிடுறாங்க அப்படின்னு இருக்கும்லவா. பரமஞானிகளுக்கு அது இருக்காங்க, பரமஞானிகளுக்கு அவர்கள் பணிய இவர்களும் பணிவார். ஆக அதற்கு மேல பல்லூரு ஏத்த பணிந்து எல்லாரும் பரமன் முதலான தேவர்கள் எல்லாம், பல்லூர் என்பது பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த பாட்டை சொல்லி அதன் மூலமாக திருவுருளை பெற்று சிவனடிக்கு கீழே இருக்கின்ற அந்த ஞானிகளே பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் பணிந்து ஏத்துவார்கள். பணிந்து பணிந்து ஏத்துதல் என்றால் புகழ்வார்கள், பணிந்து புகழ்வார்கள். ஆகையினாலே இப்படி அல்லற்பறவி அறுப்பான தில்லையுள் கூத்தரே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பறவி அறுப்பானை ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சுவரத்தின் உள்ளார் சிவடிக்கள் பல்லூர் எத்த பணிந்து என்பது இந்த சௌரான திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. இப்படி திருவருளாலே இந்த சௌரான உரை ஓரளவு நிறைவு பெற்றது. சிவ சிவ பித்தரணி மீதில் பெறவாரே எத்தரோடு கூடி கலவாரே புத்தமிழை Yeah. குறைவிலாது உயிரல் வாழ்க நான் வரை அறங்களோங்க மேன்மகள் செய்வர் இனி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதீபதே.